بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري موضوع الفقه موضوع الفقه موضوع الفقه أفعال المكلفين من العباد على نحو عام وشامل فهو يتناول علاقات الإنسان مع ربه ومع نفسه ومع مجتمعه ويتناول الأحكام العملية وما يصدر عن المكلف من أقوال وأفعال وعقود وتصرفات وهي على نوعين الأول أحكام العبادات من صلاة وصيام وحج ونحوها الثاني أحكام المعاملات من عقود وتصرفات وعقوبات وجنايات وضمانات وغيرها مما يقصد به تنظيم علاقات الناس بعضهم مع بعض وهذه الأحكام يمكن حصرها فيما يلي أحكام الأسرة من بدء تكوينها إلى نهايتها وتشمل أحكام الزواج والطلاق والنسب والنفقة والميراث ونحوها أحكام المعاملات المالية المدنية وهي المتعلقة بمعاملات الأفراد ومبادلاتهم من بيع وإجارة وشركة ونحوها الأحكام الجنائية وهي التي تتعلق بما يصدر عن المكلف من جرائم وتعديات وما يستحقه عليها من عقوبات أحكام المرافعات والقضاء أحكام المرافعات والقضاء وهي المتعلقة بالقضاء في الخصومات والدعوى وطرق الإثبات ونحوها الأحكام الدولية وهي التي تتعلق بتنظيم علاقة الدولة الإسلامية بغيرها من الدول في السلم والحرب وعلاقة غير المسلمين المواطنين بالدولة وتشمل الجهاد والمعاهدات الفقه الميسر إلى هوانا إسلامي سطر من رأي نولي கவுனிங்க அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆன் சுன்னாவின் வெளிச்சத்தில் இலகுவான இஸ்லாமிய சட்ட இயல் என்ற இந்த நூலை நாம் படித்து வருகிறோம். நம்முடைய இரண்டாவது அமர்வு. முந்திய அமர்விலே முன்னுரையை நாம் முதலாவதாக படிப்போம் என்று கூறினோம். அந்த முன்னுரையில் 5 முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்படும் என்பதாக பேசினோம். அதில் முதலாவதாக ஃபிக்ஹ் என்ற பதத்தின் மொழி அர்த்தமும் வழக்கத்தில் உள்ள கருத்தும், இரண்டாவது இந்த ஃபிக்ஹ் என்ற இந்த கலை இதனுடைய அடிப்படை மூல ஆதாரங்கள் என்ன என்பதாக பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது இன்றைய பாடத்திலே மௌதூஉஹு, மௌதூஉல் ஃபிக்ஹி, ஃபிக்ஹுடைய முக்கியமான டாபிக்ஸ், தலைப்பு, உள் பொருள். மௌதூ என்றால் எதை அடிப்படையாக வைத்து ஒரு கல்வியில் ஒரு துறையில் பேசப்படுமோ, சர்ச்சை செய்யப்படுமோ, விவாதிக்கப்படுமோ, ஆராய்ச்சி செய்யப்படுமோ, அதற்கு மௌதூ என்று சொல்வார்கள். நேற்று சில உதாரணங்கள் உங்களுக்கு கூறினேன். என்ன உதாரணம் கூறினேன்? இப்போ மருத்துவத்துறை, அதனுடைய மௌதூ என்ன? மனிதனுடைய உடல், மின் ஹைத்து ஸஹ்ஹதி வல் மரத், உடலுக்கு ஆரோக்கியம் எப்படி வரும், நோய் எப்படி வருது, அது எப்படி, இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மெயினான ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை சுற்றி தான், அந்த துறையில் அந்த பொருளை பற்றி தான் பேசப்படும். அப்ப ஃபிக்ஹ் என்ற இந்த இஸ்லாமிய சட்ட இயல் இதற்கும் ஒரு மௌதூ, ஒரு டாபிக், ஒரு சப்ஜெக்ட், ஒரு உள் பொருள், முக்கியமான அடிப்படை கருத்து, மைய கருத்து இருக்கும். அதை சுற்றி தான் இந்த ஃபிக்ஹுல பேசிக்கிட்டு வருவாங்க. இந்த ஃபிக்ஹுல சொல்லப்படக்கூடிய எந்த சட்டமாக இருக்கட்டும், அது எது தொடர்பான, புரியுதா? அதுதான் நம்ம இப்ப அறிஞ்சுக்க போறோம். அதுதான் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அஃஃஆலுல் முகல்லஃபி மினல் இபாத். இங்க கவனிங்க, அஃஃஆல் என்றால் செயல்கள், அல் இபாத் அடியார்கள், மன்னிக்கணும், அல் முகல்லஃபி, முகல்லஃப் என்றால் வயது வந்த, புத்தி சுவாதீனமுள்ள மனிதர்களுக்கு சொல்லப்படும், புரியுதா? இப்ப அடியார்கள் நம்ம ஏற்கனவே நோம்புடைய பாடத்தில் படித்தோம், மூன்று பேருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், மூன்று பேர்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. யார் அந்த மூன்று நபர்கள்? சிறுவர்கள், மஜ்னூன் பைத்தியக்காரர்கள், மூன்றாவது மயக்கத்தில் இருப்பவர்கள், அவர்கள் விழிக்கின்றவரை, புரியுதா? ருஃபி அல் கலமு அன் சலாசத்தில் அஸ்ஸபி ஹத்தா யஹ்தலி, அஸ்ஸபி ஹத்தா யஹ்தலி, வஅனில் மஜ்னூன் ஹத்தா யஃபி, புரியுதா? புத்தி சுவாதீனம், புத்தி அதாவது மஜ்னூன் பைத்தியக்காரா இருக்கார் பாருங்க, அவரு புத்தி தெளிவுடையவராக ஆகின்றவர். இன்னொன்னு மயக்கத்தில் இருக்கிறார். இன்னொரு அறிவிப்புல வஅனில் முக்ரஹ், நிர்பந்திக்கப்பட்டவர், புரியுதா? யார் வந்து இன்னொருவரால் நிர்பந்திக்கப்பட்டு விடுகின்றாரோ அவரையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றார். சரி, இப்ப முகல்லஃப் என்றால் இங்க பாருங்க, தக்லீஃப், கல்லஃப யுகல்லிஃபு, ஒருவரை ஒரு காரியத்திற்கு பணிப்பது, ஒருவரை ஒரு வேலைக்கு அமர்த்துவது, புரியுதா? அந்த அர்த்தத்துல தான் கல்லஃப யுகல்லிஃபு. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான், அந்த கட்டளைகளை நம்ம செய்யணும். அப்ப அல்லாஹ் முகல்லிஃப், நம்ம முகல்லஃப். அல்லாஹ் முகல்லிஃப் என்றால் சட்டங்களை கொடுத்தவர். இப்ப நாம் யாரு? அந்த சட்டங்களை பெற்றவர்கள், அந்த சட்டங்களை செயல்படுத்த வேண்டியவர்கள், நமக்கு பேர் முகல்லஃப்னு சொல்லப்படும், புரியுதா? மினல் இபாத், அடியார்களில் முகல்லஃபுடைய செயல்கள், அடியார்களில் முகல்லஃபுடைய செயல்கள். ஏன் முகல்லஃபுடைய செயல்கள் என்று சொல்றாங்க? குழந்தைகள் இவர்கள் எல்லாம் இந்த முகல்லஃபுக்குள்ளார வரமாட்டாங்க, முகல்லஃபுக்குள்ளார வரமாட்டாங்க. முகல்லஃபுக்குள்ளார வரக்கூடியவங்க யாரு? அவங்க பருவ வயதை அடைந்திருக்கணும், புரியுதா? அவங்களுக்கு புத்தி சரியா இருக்கணும், அதே போல நிர்பந்திக்கப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது. அஃஆலுல் முகல்லஃபீன் மினல் இபாத் அலா நஹ்வின் ஆமின் வ ஷாமிலின். நஹ்வு என்றால் விதம், ஆம் ஷாமில் ரெண்டுமே ஒரே அர்த்தம், பொதுவாக விரிவாக எல்லா வகையிலும். அப்ப அடியார்களுடைய செயல்களை பற்றி கம்ப்ளீட்டா, இந்த ஆம் ஷாமில் என்பதற்கு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா கம்ப்ளீட்லி, மொத்தமா எல்லா வகையிலையும். இப்போ ஒரு மனிதனுடைய, அதாவது ஒரு முஸ்லீமான முகல்லஃபான மனிதனுடைய செயல்களை பற்றி பேசப்படும் ரொம்ப விரிவா, எல்லா விஷயத்திலையும், அவன் தூங்குறதுல இருந்து எழுந்திருக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்தை பற்றியுமே ஒன்னும் விடாம ஒவ்வொன்னையும், அதற்கு ஹலாலா ஹராமா, அது ஜாயிஸா ஜாயிஸ் இல்லையா, வாஜிபா ஃபர்லா முஸ்தஹப்பா சுன்னத்தா மக்ருஹா, இப்படி மனிதனுடைய செயல்கள் அனைத்தையும் பற்றி, அஃபாலுல் முகல்லஃபீன மினல் இபாதி அலா நஹ்வின் ஆம்மின் வஷாமில், அடியார்களுடைய செயலை பற்றி மிக விரிவாக மிக பொதுவாக இந்த ஃபிக்ஹுடைய சப்ஜெக்டில் பேசப்படும். அப்ப எந்த ஒரு மனிதனுடைய எந்த ஒரு செயல் எடுத்தாலும் சரி, அதுக்கு ஃபிக்ஹுல தீர்வு இல்லை, சட்டம் இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. எந்த ஒரு செயலா இருக்கட்டும், பின்னாடி நம்ம படிக்கும் போது இன்னும் நல்லா விளங்கும் பாருங்க. ஃபஹுவ, ஆகவே இந்த ஃபிக்ஹு என்ற இந்த துறை, யதனாவலு எடுத்துக்கொள்ளும், அலாகாத்தில் இன்சான், அலாக்கத்துன் உடைய பன்மை அலாகாத், அந்த அலிஃபை எடுத்துட்டா ஒருமையா போயிடும், அலிஃபை எடுத்துட்டு தாவை குண்டாக்கிட்டோம்னா, அலிஃபு போட்டு தாவை பட்டையாக்கிட்டோம்னா, நீட்டிட்டோம்னா பன்மையாயிடும். அலாகாத் தொடர்புகள், அல் இன்சானி மனிதனுடைய தொடர்புகள், யாரோடு, மா ரப்பிஹி தன்னுடைய ரப்போடு, வ மா நஃப்ஸிஹி இன்னும் தன்னுடன், வ மா முஜ்தமஇஹி இன்னும் தன்னுடைய சமூகத்துடன். இந்த ஃபிக்ஹ் என்ற துறையில் அடியார்களில் உள்ள முகல்லஃபுகளை பற்றி அவர்களுடைய செயல்களை பற்றி பேசப்படும் என்று சொன்னோம். அந்த செயல்களை பற்றி எப்படி பேசுவாங்க? ஒரு குறிப்பிட்ட செயலை பற்றி, இரவுல செய்யறது, பகல்ல செய்யறது, அல்லது வந்து பள்ளிவாசல்ல செய்யறது, அல்லது வீட்டில் செய்யறது, இந்த மாதிரி இல்லாம ஒரு மனிதனுடைய எல்லா வகையான செயல்களை பற்றியும் இந்த துறையில் பேசப்படும். புரியுதா? ஆகவே இதிலிருந்து நம்ம என்ன விளங்கிக் கொள்கிறோம்? அலாகாத்தில் இன்சானி மா ரப்பிஹி வ மா நஃப்ஸிஹி வ மா முஜ்தமஇஹி. ஆகவே ஒரு மனிதனுடைய தொடர்புகள் தன்னுடைய ரப்போடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய தொடர்பு தன்னோடு, அதாவது தன்னை எப்படி பேடிக் கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுடைய தொடர்பு தனது சமூகத்துடன், தனது சமுதாய மக்களுடன் எப்படி இருக்க வேண்டும், இந்த எல்லா தொடர்புகளையும் இந்த கல்வி எடுத்துக்கொள்ளும். ஆக இந்த கல்விக்குள்ளார நம்ம பேசக்கூடிய சட்டங்கள், அடியானுடைய உறவு ரிலேஷன்ஷிப், அடியானுடைய தொடர்பு, அடியான் அல்லாஹுவிற்கு என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுடன் உள்ள தொடர்புடன் என்ன அர்த்தம், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், புரியுதா, இபாதத்துகள். தன்னுடன் உள்ள தொடர்பு என்றால் என்ன அர்த்தம், ஒரு அடியான் அவன் தன்னை எப்படி பேணிக் கொள்ளணும், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, புரியுதா, இந்த மாதிரியான விஷயங்கள். தனது சமூகத்துடனான தொடர்புகள் என்றால் என்ன அர்த்தம், தன்னுடைய சமுதாயத்தில் ஒரு தன்னை தவிர பிறர், அது மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், அண்டை வீட்டாரா இருக்கட்டும், தாய் தந்தை உற்றார் உறவினர்கள், ஆட்சியாளர்கள், பொதுமக்கள், இப்படி இவர்களுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையில உள்ள உறவுகள் என்றால் இவன் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், இது எல்லாமே இந்த ஃபிக்ஹுங்கிற டாபிக்குள்ளார வந்துடும். அதான் சொல்கிறார்கள், ஃபஹுவ யதனாவலு அலாகாத்தில் இன்சானி மா ரப்பிஹி வ மா நஃப்ஸிஹி வ மா முஜ்தமஇஹி. இந்த ஃபஹுவ என்றால் அது, அதாவது இந்த ஃபிக்ஹு என்ற இந்த சப்ஜெக்ட் யதனாவலு எடுத்துக்கொள்ளும் மனிதனுடைய தொடர்புகளை அவனுடைய இறைவனுடன், இன்னும் அவனுடைய தொடர்புகள் தன்னுடன் தனது நஃப்ஸோடு அவனோடு, இன்னும் அவனுடைய சமூகத்துடன், இப்படி மனிதனுடைய தொடர்பு, அல்லாஹுடன் உள்ள தொடர்புகள், நஃப்ஸோட உள்ள தொடர்புகள், சமூகத்தோட உள்ள தொடர்புகள், இந்த எல்லா தொடர்புகளையும் இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கொள்ளும் பேசும். சரி, அடுத்து இன்னும் அதே இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாங்க, அமலியத்த
செயல் சார்ந்த சட்டங்கள். ஏற்கனவே நம்ம இதற்கு அர்த்தம் கூறிவிட்டோம். அல் அஹ்காம் என்றால் என்ன அர்த்தம்? சட்டங்கள். எதனுடைய பண்மை? ஹுக்கும் என்ற வார்த்தையின் பண்மை. அல் அமலியா என்றால் அமல் சார்ந்த, செயல் சார்ந்த, செயல் சார்ந்த சட்டங்களை எடுத்துக்கொள்ளும். அப்ப செயல் சார்ந்த சட்டங்கள் என்று சொல்லும் பொழுது நம்பிக்கை சார்ந்த சட்டங்களை பற்றி இங்க பேச மாட்டோம். இது ஷிர்கா, இது குஃப்ரா, இது நயவஞ்சகமா, இதை செஞ்சா ஒரு மனிதன் காஃபிர் ஆயிடுவானா, எதை செஞ்சா ஒரு மனிதன் ஈமான் முழுமையடையும், அதெல்லாம் நம்ம இங்க பேச மாட்டோம். அது எங்க பேசுவோம்? வயதனாவலுல் அஹ்காமல் அமலியத. ஆகவே இந்த ஃபிக்ஹ் என்ற இந்த துறை, இந்த இயல் அமல் சார்ந்த சட்டங்களை எடுத்துக்கொள்ளும். அப்ப கொள்கை சார்ந்த சட்டங்கள் இதுக்குள்ளார வர. இன்னும் வமா யஸ்துரு அனில் முகல்லஃபி மின் அக்வாலின் வ அஃஆலின் வ உகூதின் வ தசர்ருஃபாதின். வமா, இன்னும் சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளும். யஸ்துரு, உருவாகிறது, வெளியாகிறது, உருவாகிறது. எங்கிருந்து, யாரிடமிருந்து? அனில் முகல்லஃபி, முகல்லஃபிடமிருந்து. முகல்லஃப் என்றால் என்ன அர்த்தம் உங்களுக்கு சொல்லிட்டோம், புரியுதா? திரும்ப திரும்ப அதுக்கு அர்த்தம் செய்ய மாட்டோம். சில வார்த்தைகளுக்கு தான் திரும்ப திரும்ப அர்த்தம் வரும், சில வார்த்தைகளுக்கு திரும்ப திரும்ப அர்த்தம் வச்சா படிக்கிறதே புரியாது. முகல்லஃபிடமிருந்து, அதாவது முகல்லஃப் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்று நடக்க வேண்டிய அதற்கு தகுதி உள்ள மனிதர்கள். முகல்லஃப் என்றால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்று நடக்க வேண்டிய அதற்கு தகுதி உள்ளவர்கள். எல்லாரும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்றுதான் நடக்கணும், ஆனா அதுக்கு தகுதி வேணுமா இல்லையா? அறிவு இருக்கணும், பாலிகா இருக்கணும், வைத்தியம் முடிச்சிருக்க கூடாது, நிர்பந்தமாக இருக்கக்கூடாது. அப்ப முகல்லஃபிடமிருந்து உருவாகக்கூடிய செயல்களை, உருவாகக்கூடிய விஷயங்களை, அது என்னென்ன விஷயங்கள்? அக்வால், அவருடைய பேச்சா இருக்கலாம், வ அஃஆல், அவருடைய செயல்கள். இப்ப பாருங்க, நம்பிக்கையை பத்தி அங்க சொல்லல, பேச்சு, புரியுதா? இப்ப உதாரணம் என்ன பேச்சு? இந்த வார்த்தையை சொன்னா இது சத்தியமாகுமா ஆகாதா? இந்த வார்த்தையை மனைவிக்கு சொல்லிட்டா மனைவி அப்புறம் ஹலால் ஆவாளா ஹராம் ஆவாளா? இப்ப ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்குது, எதை கொண்டு கல்யாணம் பண்ணுவாங்க? ஈஜாப் கபூலை கொண்டு. எதை கொண்டு கல்யாணம்? வார்த்தையை கொண்டுதான். இவர் ஒரு வார்த்தையை சொல்லணும், அவங்க ஒரு வார்த்தையை சொல்லணும். இப்ப வியாபாரம் செய்யறாங்க, ஒப்பந்தம் செய்யறாங்க, அது எதை கொண்டு இருக்குது? வார்த்தைகளை கொண்டு. அப்ப வார்த்தைகள், வஃஆல் இன்னும் செயல்கள், வ உகூதின் ஒப்பந்தங்கள், வ தசர்ருஃபாத் இன்னும் செயல்பாடுகள். தசர்ருஃபாத் என்று சொன்னால் செயல்பாடுகள், கொடுக்கல் வாங்கல், இது எல்லாமே அதுக்குள்ளார வரும். தசர்ருஃபாத் என்பதுக்குள்ளார நல்ல கவனிங்க, இந்த ஃபிக்ஹ் என்பது மேலும் எடுத்துக்கொள்ளும் செயல் சார்ந்த சட்டங்களை. வயதனாவலு அல் அஹ்காம அல் அமலியத, செயல் சார்ந்த சட்டங்களை எடுத்துக்கொள்ளும். வமா, இன்னும் சில விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளும். என்ன விஷயங்கள் அது? யஸ்துரு அனில் முகல்லஃபி, முகல்லஃபிடமிருந்து உருவாகக்கூடிய சில விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளும். முகல்லஃபிடமிருந்து உருவாகக்கூடிய சில விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளும். அது என்னென்ன? மின் அக்வால், சொல்கள், வ அஃஆலின் செயல்கள், வ உகூதின் ஒப்பந்தங்கள், வ தசர்ருஃபாதின் இன்னும் செயல்பாடுகள். புரியுதா? வஹிய அலா நவ்அயினி, இந்த செயல் சார்ந்த சட்டங்கள் இரண்டு வகையாக இருக்கும். வஹிய என்றால் அது, அது என்று எதை சொல்றாங்க இந்த இடத்துல? செயல் சார்ந்த சட்டங்கள், அல் அஹ்காம் அல் அமலியான்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இந்த செயல் சார்ந்த சட்டங்கள். அலா நவ்அயினி, நவ்உன் ஒரு வகை, நவ்ஆனி இரண்டு வகை, அன்வா பல வகை. நவ்உன் நவ்அயினி, யா கஸ்ரா செஞ்ச நூனை சேர்த்தா அரபில இருமையாயிடும், அல்லது யா கஸ்ரா அலிஃபு கஸ்ரா செஞ்ச நூனா, நவ்ஆனி நவ்அயினி ரெண்டுமே இருமைக்கு பயன்படுத்துவாங்க. அலா நவ்அயினி, இந்த செயல் சார்ந்த சட்டங்கள் இரண்டு வகையில் இருக்கும். அல் அவ்வலு அஹ்காமுல் இபாதாத். அஹ்காம் என்றால் சட்டங்கள். அல் இபாதாத் வணக்க வழிபாடுகள். இபாதத்தினுடைய பண்மை இபாதாத். அல் அவ்வலு அஹ்காமுல் இபாதாத். அப்ப சேர்த்து சொன்னா என்ன அர்த்தம்? வணக்க வழிபாடுகளுடைய சட்டங்கள், அதாவது வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள். உதாரணமா வணக்க வழிபாடுகளுக்கு மின் சலாதின், சலா வ சியாம், சியாம் என்றால் நோன்பு, வ ஹஜ்ஜின் வ நஹ்விஹா, இது போன்ற, புரிஞ்சுச்சா? அஸ்ஸானி அஹ்காமுல் முஆமலாத், இரண்டாவது அஹ்காம் என்றால் திரும்பவும் அதேதான் சட்டங்கள். அல் முஆமலாத் என்றால் கொடுக்கல் வாங்கல். அல் முஆமலாத் மனிதர்களோடு உள்ள அந்த தொடர்புகள், மனிதர்கள் மனிதர்களோடு செய்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே முஆமலாத் சொல்வாங்க. அஸ்ஸானி அஹ்காமுல் முஆமலாத், அதுல என்னென்ன வரும்? மின், உதாரணமா, அதாவது மின்ங்கிறதுக்கு உதாரணங்கிற அர்த்தம் கிடையாது, மின்னுனா இருந்து, புரியுதுங்களா? உகூத், அக்துனுடைய பண்மை, ஒப்பந்தங்கள், வத்தசர்ருஃபாத் செயல்பாடுகள், வ உகூபாத் தண்டனைகள், வ ஜினாயாத் குற்றங்கள். உகூதுன், அக்துனுடைய பண்மை உகூது, புரியுதா? தசர்ருஃப் உடைய பண்மை தசர்ருஃபாத், உகூபத்துன் அதனுடைய பண்மை உகூபாத், ஜினாயத்துன் அதனுடைய பண்மை ஜினாயாத், வ லமானாத் லமானுன் உடைய பண்மை லமானாத், வ கைரிஹா, இன்னும் இது அல்லாத. உகூபாத் என்றால் தண்டனைகள், ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை செய்துவிட்டால் அதற்குரிய தண்டனை என்ன? ஒரு மனிதன் திருடினால் என்ன தண்டனை? ஒரு மனிதன் கொள்ளையடித்தால் என்ன தண்டனை? ஒரு மனிதன் பத்தினியான பெண்ணின் மீது அவதூறு சொன்னால் அதற்கு என்ன தண்டனை? விபச்சாரம் செய்தவனுக்கு என்ன தண்டனை? மது அருந்தியவனுக்கு என்ன தண்டனை? இந்த மாதிரியான தண்டனைகள். வ ஜினாயாத் குற்றங்கள், கிரைம்ஸ், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய ஹக்கில் செய்யக்கூடிய குற்றங்கள், புரியுதா? உதாரணத்துக்கு இப்ப சொன்ன திருடுறது, இதெல்லாம் எது எதெல்லாம் குற்றமான செயல்கள், தண்டனைக்குரிய குற்றங்கள். ருகூபாத் என்றால் தண்டனைகள், ஜினாயாத் என்றால் தண்டனைக்குரிய குற்றங்கள், லமானாத் என்றால் பொறுப்படுத்திக் கொள்வது. இப்ப நம்ம வழக்கில் சொல்றோம்ல ஜாமீன் எடுத்துக்கொள்வது, இப்ப ஒருத்தர் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும், அந்த கடன் கொடுத்தவர் போய் கேட்கிறாரு, இன்னொருத்தர் நான் பொறுப்பெடுத்துக்கிறேங்க அவர்கிட்ட இனிமே கேட்காதீங்க, அந்த மாதிரி சொல்றது, இதெல்லாம் லமானாத், ஒருத்தர் ஒருத்தருக்கு பொறுப்பேற்றுக் கொள்வது, கார்டியன்ஷிப். இன்னும் இது அல்லாத எல்லாமே இதுக்குள்ளார வரும். இது அல்லாம எது எதுலாம் இதுக்குள்ளார வரும்? அதுக்கு தான் குறிப்பா சொல்றாங்க, மிம்மா யுக்ஸது பிஹி தன்லீமு அலாகாத் இன்னாசி பஅதுஹும் மஅபஅது. அலாகாத் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன், கவனிக்கிறீங்களா? மனிதர்களில், கவனிங்க, மனிதர்களில் சிலர் சிலருடைய, மனிதர்களில் சிலர் சிலரோடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ரிலேஷன்ஷிப் தொடர்புகளை முறைப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, அது சம்பந்தப்பட்ட எல்லா சட்டங்களும் இரண்டாவதுல வந்துடும். இந்த அமல் சார்ந்த சட்டங்களை இரண்டாக பிரிக்கிறோம். ஒன்று அல்லாஹுடன், அதாவது இபாதத்தில் போயிடும், அஹ்காமுல் இபாதத், புரியுதா? தொழுகுவது, தொழுகும்போது எப்படி தொழுகணும், கையை எப்படி தூக்கணும், அத்தஹியாத்தை எப்படி ஓதணும், சலாம் எப்படி கொடுக்கணும், நோன்பு எப்படி வைக்கணும், எது நோன்பு முறிக்கும், அதே போல ஹஜ்ஜி செய்யறது, ஜகாத் கொடுக்கறது, இதெல்லாம் அஹ்காமுல் இபாதத், புரியுதா? அல்லாஹுவை வணங்குவதற்குரிய சட்டங்கள், வது எப்படி செய்யணும், புரிஞ்சுச்சா இல்லையா? இரண்டாவது அஹ்காமுல் முஆமலாத். இப்ப நம்ம முன்னாடி சொன்னோம் பாருங்க, அடியாருடைய தொடர்பு அல்லாஹ்வோடு, நஃப்ஸோடு, தனது சமூகத்தோடு, இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பல வார்த்தைகள்ல படிச்சுட்டு வரோம், மனசுல தெளிவா பதியறதுக்காக வேண்டி, புரியுதா? ஒரு துறையில ஒரு விஷயங்களை பல கருத்துகள்ல சொல்லப்படும், அதுக்கு என்ன காரணம்? இப்ப கிளிப்புள்ள மாதிரி அதை சொல்லி கொடு, ஒரு தடவை சொன்னதை வச்சுக்கிட்டே மண்டையில ஓட்டிட்டு இருக்க கூடாது, அதை எவ்வளவு விரிவா விளங்க முடியுமோ அந்த அளவு விளங்குறதுக்காக வேண்டி அந்த துறையில உள்ள எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்த வரிகள்ல சொல்லிக்கிட்டே வருவாங்க, புரிஞ்சா? அப்ப இந்த ஃபிக்ஹ் என்ற இந்த தலைப்புக்குள்ளார இரண்டு விதமான அமலி அஹ்காம், சொல்லுங்க, அமலி அஹ்காம், அஹ்காம் அல் அஹ்காமுல் அமலியாவை பற்றி பேசுவார்கள். அதுல ஒரு வகை அல் அஹ்காமுல் அமலியா என்ன? அஹ்காமுல் இபாதத், இபாதத்து சம்பந்தப்பட்ட சட்டங்கள். இரண்டாவது வகையான அல் அஹ்காமுல் அமலியா இது அஹ்காமுல் முஆமலாத். முஆமலாத் என்றால் கொடுக்கல் வாங்கல். அதாவது ஒரு அடியான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ரிலேஷன்ஷிப், அது வந்து கல்யாணமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு மனிதனுக்கு நல்லது செய்யறதா இருக்கட்டும், கெட்டது செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாமே பொதுவாக செயல் என்ற அடிப்படையில் எல்லாமே அஹ்காமுல் முஆமலாத் என்று சொல்லப்படும். புரியுதா? அதுக்குள்ளார என்னென்ன வரும்? நம்ம செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய வியாபாரங்கள், ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய குற்றங்கள், அதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள், இது எல்லாமே அதுக்குள்ளார வரும். ஆக இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, மனிதர்களில் சிலர் சிலரோடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த தொடர்புகளை முறைப்படுத்துவது. புரியுதா? அதாவது எப்படி சென்றால் இவனுடைய தீனுக்கும் ஆகிரத்துக்கும், இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் மார்க்கத்துக்கும் பிரச்சனையாகாதோ, அப்படிப்பட்ட வழிகாட்டுதலை மனிதர்களுக்கு காட்டுவது இந்த ஃபிக்ஹ் என்ற இந்த சட்டத்துறையினுடைய முக்கியமான அடிப்படை. இப்ப இந்த துறை கிடைக்கப்பட்டவர்கள் தான் முஸ்லிம்களாகிய நாம். நமக்கு வியாபாரம் எப்படி செய்யணும், கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்யணும், ஒருத்தரிடத்துல எப்படி பேசணும், எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டுச்சு. புரியுதா இல்லையா? ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, அந்த திருமண முறிவாக இருந்தாலும் சரி, அதே போல ஏன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இடத்துல சர்ச்சை செய்யக்கூடாது, சண்டை வளர்க்கக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது? அப்படி பிரச்சனை வந்து விட்டால் அதற்கு என்ன அழகிய தீர்வு? அதுவும் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஃபித்ஹுல குறிப்பா கடைசியா சுருக்கமா சொல்லப்போனா ரெண்டு விஷயங்களை பற்றி நம்ம விரிவா தெரிந்து கொள்வோம். ஒன்று, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்துடைய சட்டங்கள், இபாதத்தை எப்படி செஞ்சா அந்த இபாதத்து இபாதத்துன் சஹீஹத்துன், இபாதத்துன் சஹீஹத்துன், சரியான இபாதத்தாக மாறும். இரண்டாவது, அடியார்கள் அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள், அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய உறவுகள், தொடர்புகள். புரியுதா? இந்த தொடர்புகளை எப்படி நெறிப்படுத்தி முறைப்படுத்தி சரி செஞ்சு வழிகாட்டுறது, அவர்களுக்கு மத்தியில பிரச்சனை வராமல் இருப்பதற்கு என்ன செய்வது, பிரச்சனை வந்தால் அதற்கு என்ன தீர்வு, இது எல்லாமே இந்த ஃபிக்ஹுல சொல்லிக் கொடுக்கப்படும். கவனிங்க, وهذه الاحكام يمكنها يمكن حصرها فيما يلي. இப்ப இந்த இரண்டாவது வகை சட்டங்கள், என்ன? அஹ்காமுல் முஆமலாத், இந்த சட்டங்களை நாம் கொண்டு வந்து விடலாம், சுருக்கி விடலாம். யும்கினு ஹஸ்ருஹா, அந்த சட்டங்களை நாம் சுருக்கி விடலாம். ஃபீமா எலி, பின்வரக்கூடிய அம்சங்களில், பின்வரக்கூடியவற்றில் அப்படின்னு அதுக்கு நேரடி அர்த்தம். ஃபீமா எலி, எலி என்றால் பின்வரக்கூடியது, இந்த ஃபீயும் மாவும் சேர்ந்தவுடனே பின்வரக்கூடியவற்றில் அப்படின்னு வந்துடும். وهذه الاحكام يمكن حصرها فيما يلي. இப்ப இரண்டாவது வகை சட்டங்கள் அஹ்காமுல் முஆமலாத். இந்த முஆமலாத்துடைய சட்டங்களை நாம் சுருக்கி கூறிவிடலாம் ஃபீமா எலி, பின்வரக்கூடிய விஷயங்களில். இப்ப மனிதர்கள் மனிதர்களோடு செய்து கொள்ளக்கூடிய அந்த உறவுகள், தொடர்புகள், பழக்க வழக்கங்கள், இது சம்பந்தப்பட்டதை இந்த அஹ்காமுல் முஆமலாத்துல பேசுவோம் சொன்னோம் அல்லவா. அது என்னென்னவெல்லாம் இருக்கலாம், அதை எப்படி எல்லாம் நம்ம வகைப்படுத்தி எதை, அதாவது என்ன மாமலாத்துங்கிறது லட்சக்கணக்கில் வரும், கோடிக்கணக்கில் கூட வரலாம். புரியுதா? ஒவ்வொரு செயல், ஆனா அந்த செயல் எல்லாம் நம்ம டாபிக் வைஸா பிரிச்சிடலாம். அப்பதான் சட்டங்கள் காண முடியும், அப்பதான் அடுத்து ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க விடை தேடுவதாக இருந்தா எந்த சப்ஜெக்ட்ல போய் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அன்றாட நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், ஒப்பந்த பிரச்சனைகள், புரியுதா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப இது சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எல்லாம் நம்ம சொல்லணும்னா பிரிச்சு பிரிச்சு தனித்தனியா ஒரு கோர்வை இல்லாமல் சொன்னா புரிய வருமா? மாணவர்களால படிச்சு கொள்ள முடியுமா? ஒரு கல்வியான படிச்சு கொள்ள முடியாது. அப்ப இந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு முறைக்கு கொண்டு வரணும். இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப பிரச்சனை வந்துச்சோ அப்ப தீர்வு சொன்னாங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூனிவர்சிட்டி நடத்தல, அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் நடத்தல. புரியுதா? இப்ப காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் தப்சீரை பத்தி மட்டும்தான் பேசுவேன், சாயந்தரத்திலிருந்து மகரிப் வரைக்கும் நான் வந்து ஹதீஸ் சொல்லிக் கொடுப்பேன், அதுக்கப்புறம் மகரிப்பிலிருந்து இஷா வரைக்கும் நான் ஃபிக்ஹு சொல்லிக் கொடுப்பேன், தஜ்வீத் சொல்லிக் கொடுப்பேன். இப்படியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செஞ்சாங்க? அப்படி செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவா என்பது ஒரு மஜ்லிஸ்ல சில நேரங்களில் குரானுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க, சில நேரங்களில் முஸ்லீம்களுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தர்பியா கொடுத்திருக்கிறாங்க, சில நேரங்களில் அவர்களுடைய திருமண பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கிறாங்க, சில நேரங்களில் காஃபிர்களோடு செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு உண்டான தீர்வுகளை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டுகால வாழ்க்கை என்பது அது ஒரு பல்கலைக்கழகம், எல்லாம் சேர்ந்தது. காலையிலிருந்து சாயந்தரத்துக்குள்ளார நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்குரிய தீர்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் சேர்த்து 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 கிரகிச்சு கிரகிச்சு மனசுல பதிய வைத்துக் கொண்டிருந்தாங்க. புரியுதா? அதே போலதான் சஹாபாக்களும் படிச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்களுக்கு பிறகு தாபிஈன்களுடைய காலமும் தபுத்தாபீன்களுடைய காலம் வந்து இஸ்லாம் உலகெங்கும் பரவ ஆரம்பிச்ச போது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை மார்க்கத்தை மக்கள் படிக்க வந்த போது அப்ப இந்த மக்களுக்கு கல்வியை கொடுக்கணும், இஸ்லாம போதிக்கணும். அப்படி போதிப்பதற்குரிய இலகுவான வழியைத்தான் தாபிஈன்களும் தபுஉத் தாபிஈன்களும் கையாண்டாங்க. எப்படி கையாண்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை தாபிஈன்கள் சஹாபாக்களிடம் இருந்தும் தபுஉத் தாபிஈன்கள் சஹாபாக்களிடம் இருந்தும் படிக்கும் பொழுது அவங்க எப்படி படிச்சு கொடுத்தாங்கன்னா, ஒரு சஹாபி ரசூலுல்லாவிடம் இருந்து மனப்பாடம் செய்த எல்லா ஹதீஸையும் சொல்லிடுவார், தன்னுடைய மாணவர்களுக்கு மனப்பாடம் செஞ்சு கொடுத்துருவார். உதாரணத்துக்கு ஒரு 5 ஹதீஸ் ஒது சம்பந்தப்பட்டதா இருக்கும், 5 ஹதீஸ் கொலை குற்றம் சம்பந்தப்பட்டதா இருக்கும், 3 ஹதீஸ் தொழுகை சம்பந்தப்பட்டதா இருக்கும், 2 ஹதீஸ் ஜகாத்து சம்பந்தப்பட்டதா இருக்கும், 1 ஹதீஸ் ஹஜ்ஜு சம்பந்தப்பட்டதா இருக்கும். அப்ப தாபீன்கள் அந்த சஹாபிட்ட இருந்து அதை ஃபுல்லா கற்றுக்கொள்வாங்க, கற்றுக்கொண்டு அடுத்த சஹாபிட்ட போவாங்க. அடுத்த சஹாபிட்ட போகும் பொழுது அவர்கிட்ட ஒரு 50 ஹதீஸ் ஜகாத்து சம்பந்தமா இருக்கும், 20 ஹதீஸ் தொழுகை சம்பந்தமா இருக்கும், அவர்கிட்ட இருந்து படிச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு ஒரு சஹாபிட்ட போய் ரசூலுல்லாஹிடம் இருந்து அவர் எத்தனை ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணாரோ, அது எந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா இருந்தாலும் சரி, ஒழுக்கம் சம்பந்தமா இருந்தாலும் சரி, ஆகிரத்து சம்பந்தமா இருந்தாலும் சரி, அகீதா சம்பந்தமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அந்த தாபிஈ வாங்கி வச்சுக்கிட்டாரு தனக்குள்ளார். புரியுதா? அதுக்கு பிறகு அந்த தாபிஈ தபுஉத் தாபிஈக்கு அதே போல கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த தபுஉத் தாபிஈன்களுடைய காலத்துல தான் குறிப்பா ஹதீஸுகளை நம்ம இப்படி பாமர மக்களுக்கும் அடிப்படையான மாணவர்களுக்கு கொண்டு போகும் பொழுது இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு முழுமையான கல்வி போய் சேருவது சிரமமாக இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒது சம்பந்தமா தெரிஞ்சு கொள்வதாக இருந்தா ஒரு 50 தாபி இடத்துல போய் படிச்சாதான் ஒது சம்பந்தமான சட்டங்களே அவருக்கு தெரிய வருங்கிற அளவுக்கு நிலைமை ஆயிடும். அப்ப அதனால தமிழ் தாபியங்களுடைய காலத்தில் என்ன செய்தார்கள், டாபிக் வைஸா நம்ம ஹதீசுகளை பிரிப்போம், தலைப்பு வாரியா ஹதீசுகளை பிரிப்போம் என்று பிரிக்க ஆரம்பித்து அவர்கள் பாடம் நடத்த ஆரம்பித்தார்கள். அந்த அடிப்படையில் உருவானவர்கள் தான் நம்முடைய ஹதீஸ்களை அறிஞர்கள். இப்ப இமாம் புகாரி, இமாம் திருமதி, முஸ்லிம், இந்த கிதாப் எல்லாம் இப்ப நீங்க எடுத்து பார்த்திருப்பீங்க. அங்க பார்க்கும் பொழுது நீங்க முதல்ல இப்படி எடுத்து முதல் பாக்குறீங்க, கிதாபை திறந்தவொன்னு முதல்ல என்ன இருக்கு, அட்டவணை இருக்கு. புரியுதா? பொருள் அட்டவணை இருக்கு. அதுல முதல்ல சில இமாம்கள் தொழுகையை பத்தி போட்டிருப்பாங்க, சில இமாம்கள் சுத்தத்தை பத்தி போட்டிருப்பாங்க. புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு இமாம் புகாரி எடுத்துக்கொள்ளுங்க, முதல்ல வஹி எப்படி இறங்கினுச்சு, அதுக்கப்புறம் ஈமான் சம்பந்தப்பட்ட பாடம், அப்புறம் இல்மு சம்பந்தப்பட்ட பாடம், அப்புறம் தொழுகை, அந்த தொழுகைக்குள்ளார சுத்தத்துடைய பாடம். இந்த மாதிரி தலைப்புகளை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உருவாக்கி பாருங்க, புகாரில பாருங்க அத்தியாயம் இருக்கும், கிதாபு, கிதாபு தௌஹீத், கிதாபு ஜகாத், கிதாபு ஸலாத், அது வந்து அத்தியாயம், அதுக்குள்ளார சின்ன சின்ன தலைப்புகள் இந்த மாதிரி போட்டு இந்த இமாம்கள் ஹதீஸுகளை ஒன்று சேர்த்து தலைப்புகளுக்குள்ளார கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதற்கு பிறகு இந்த ஃபிக்குடைய அறிஞர்கள், சட்டவியல் அறிஞர்கள் வந்தாங்க. இந்த சட்டவியல் அறிஞர்களுடைய பணி எப்படி இருந்தது? ஹதீஸுகள்ல இரண்டு வகையான ஹதீஸ் அறிஞர்கள் இருந்தாங்க. ஒரு வகையான ஹதீஸ் அறிஞர்கள் எங்களுடைய கிதாபுல சஹீஹான செய்திகளை மட்டும்தான் நாங்கள் பதிவு செய்வோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் திரட்டிய ஹதீஸில் சஹீஹான ஹதீஸ் எது கிடைச்சிச்சோ அந்த சஹீஹான ஹதீஸுகளை தலைப்புகள் வாரியாக நாங்கள் பிரித்து சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லி, உதாரணத்துக்கு புகாரியை போல, முஸ்லீமை போல, இப்னு குஸைமாவை போல, இந்த மாதிரியான கிரந்தங்களை உருவாக்கினாங்க. இதுல இமாம் புகாரியுடைய சஹீஹும் இமாம் முஸ்லீமுடைய சஹீஹும் எல்லாராலையும் சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இமாம் புகாரி இமாம் முஸ்லீமை போலவே இன்னும் நிறைய அறிஞர்களும் நாங்க சஹீஹான ஹதீஸுகள் மட்டும்தான் தொகுப்போம் என்பதாக தொகுத்தாங்க. ஆனா இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால செய்ய முடியல. எப்படி? சஹீஹ்னு அவங்க நினைச்சி முயற்சி பண்ணி அவங்களுடைய ஆராய்ச்சியின்படி சஹீஹ்னு கொண்டு வந்தாங்க, ஆனா அது பலவீனமாகவும் இருந்துச்சு. அதனாலதான் மற்ற கிரந்தங்களுக்கு, இமாம் புகாரி இமாம் முஸ்லீமுடைய கிரந்தங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை. மற்ற ஹதீஸ் கிரந்தங்கள் முஸ்லீம்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அவை ஆய்வுக்கு உட்பட்டவை. அவை உடனே ஆய்வுன்னு சொன்ன உடனே நம்மள மாதிரி முட்டால் சேர்ந்து ஆய்வு செய்வோம் நினைக்காதீங்க, புரியுதா இல்லையா? அதுக்குன்னு அறிஞர்கள் இருக்கிறாங்க, அதுக்குன்னு படித்தவங்க இருக்கிறாங்க, அதுக்குன்னு திறமையானவர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொல்லணும். புரியுதா இல்லையா? விலங்கலை உங்களுக்கு நம்ம உடனே நீங்க என்ன வீட்டில் போயிட்டு எடுத்து வச்சுக்கிட்டா நான் ஆய்வு செய்யறேன்னு உட்காந்துட்டு ஆய்வு செஞ்சுட்டு இருக்காதிங்க, புரியுதா? அதுக்கு இன்னும் எத்தனை காலமாகணும், எவ்வளவு படிக்கணும், புரிஞ்சுச்சா இல்லையா? ஆமா. அதனாலதான் அந்த மற்ற கிரந்தங்கள் சஹீஹ் என்று சொல்லப்பட்டாலும் மார்க்க அறிஞர்களால அது முழுமையாக சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஆய்வுக்கு உட்பட்டவை. அறிஞர்களுடைய குழு சேர்ந்து அதை ஆய்வு செய்யறாங்க. இமாம் இப்னு ஹிப்பான் சஹீஹ் தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா அறிஞர்கள் அதை ஆய்வு செஞ்சு இல்ல. இப்னு ஹிப்பான் உதாரணத்துக்கு தொழுகியுடைய பாடத்தில் 20 ஹதீஸ் சொல்லியிருக்கிறாரா, இதுல கீழே உள்ள அல்லது நடுவில் உள்ள இந்தந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ், இந்த மாதிரி தரம் பிரிச்சிடும். அப்ப அறிஞர்களுடைய அந்த ஆய்வோட தான் நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம், புரிஞ்சுச்சா? சரி. அப்ப ஹதீஸ் கலையில இரண்டு விதமான அறிஞர்கள், ஒரு வகையான அறிஞர்கள் யாரு? சஹீஹ மட்டும்தான் தொகுப்போம் தொகுத்தவங்க. அதுலேயே ரெண்டு வகையான அறிஞர்கள், ஒன்று மற்ற அறிஞர்களால் ஏகோபித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், இன்னொரு வகை வந்து சர்ச்சைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், புரிஞ்சுச்சா? சரி. இப்ப ரெண்டாவது வகை, ரெண்டாவது வகை அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, சஹீஹு லைஃபு இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க, சஹீஹு லைஃபு இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. அது நாங்க அறிவிப்பாளர்களுடைய பெயர்களோடு, அறிவிப்பாளர்களுடைய பெயர்களோடு, அந்த அறிவிப்பாளர்களை பற்றி ஏதாவது விமர்சனம் இருந்தா அந்த விமர்சனத்தோடு நாங்க ஹதீஸ்னு எங்களுக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே தலைப்புக்கு கீழே பதிவு செஞ்சிருவோம். எப்படி? எங்களுக்கு கால ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று செயினோட நான் இவரிடம் கேட்டேன், அவர் அவரிடம் கேட்டார், அவர் அவரிடம், அவர் ரசூலுல்லாவிடம், இப்படி செயினோட எங்களுக்கு கிடைச்சத அந்த செயினோட தலைப்புக்கு கீழே நாங்கள் பதிவு பண்ணிடுவோம். நீங்க அந்த அறிவிப்பாளர்களை பற்றிய அறிவை படித்துக்கொண்டு அந்த ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் நல்லவர்களாக இருந்தால் சஹீஹ்னு ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் நம்பகத்தன்மை அற்றவர்கள் இருந்தால் அந்த ஹதீஸ பலவீனம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மொத்தமா தொகுத்தாங்க. எப்படி? உதாரணமா இப்ப திருமதி நீங்க பார்த்திருப்பீங்க, சுரணு திருமதி, அதே போல இப்னு மாஜாங்கிற கிதாபு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே போல அபுதாபு, இந்த கிதாபுகள் எல்லாம் இந்த இரண்டாவது வகையை சேர்ந்தது தான். அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? ஒரு தலைப்புக்கு கீழே, புரியுதா? இப்ப தொழுகங்கிற தலைப்பு அத்தியாயம், அந்த தொழுகங்கிற அத்தியாயத்துக்குள்ளார தக்பீர் எப்படி கட்டுறது, எப்படி தூக்குறது, கையை எங்க வைக்கிறது, எப்படி ஓதுறது, எப்படி ருக்கூ செய்யறது, இது எல்லாத்தையுமே அவர்களுக்கு கிடைத்த எல்லா ஹதீஸுகளையுமே கொண்டு வந்துருவாங்க. அறிவிப்பாளரோட ஹதீஸுகளை கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்துட்டு அறிவிப்பாளர்களை அங்க தெளிவா பதிவு செஞ்சிருவாங்க. நீங்க என்ன செய்யணும், அறிவிப்பாளர்களை அறிந்து கொண்டு அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் நல்லவர்களாக இருந்தா ஹதீஸ சஹீன்னு எடுத்துக்கொள்ளுங்க. வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் யாராவது பிரச்சனையானவர்கள் இருந்தா அந்த ஹதீஸ விட்டுருங்க. எங்களுக்கு வேலை என்ன, ஹதீஸ் என்று சொல்லப்பட்டதை கிதாபுகள்ல தொகுத்து விட வேண்டியது, அதை சஹீஹ் ழைஃப்னு பிரிச்சு தெரிஞ்சு அமல் செய்ய வேண்டியது, விட வேண்டியது, அது உங்களுடைய கடமை. புரிஞ்சுச்சா இல்லையா? அந்த அடிப்படையில் உள்ள நூல்களுக்கு உதாரணம் என்ன, திருமிதி, இப்னு மாஜா, அபூ தாவூது, நஸை. இதுல ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னா, மொத்தம் ஆறு கிதாபுகள் பிரபலமா பேசுவாங்க ஹதீஸ் நூல்கள்ல, ஆறு நூல்களை பிரபலமா பேசுவாங்க. முதலாவது புகாரி, இரண்டாவது முஸ்லிம். புரியுதுங்களா? புகாரிங்கிறது பேரு, அதனுடைய கிதாபுடைய பேரு சஹீஹ்னு வரும், சஹீ புகாரி, சஹீ முஸ்லிம். இரண்டாவது சுனன் நஸை, சுனன் நஸை. மூன்றாவது, நான்காவது சுனன் அபூதாவு. ஐந்தாவது ஜாமியு திருமிதி அல்லது சுனன் திருமிதி. ஆறாவது சுனன் இப்னு மாஜா. இதுல இந்த சஹீஹும் இருக்கும், லைஃபும் இருக்கும், நல்லதும் இருக்கும், கேட்டதும் இருக்கும். கெட்டதுன்னா என்ன, செய்தியால் கெட்டது, அதாவது பலவீனமான செய்தியை தான் கெட்ட செய்தின்னு சொல்றோம் நம்ம. நீங்க கவனிங்க, இதுல இன்னொரு கூடுதலான தகவல் என்ன என்னவென்றால், இந்த பின்னாடி உள்ள நாலு கிதாபுகள்ல அது அவை என்னென்ன, நசாஇ, அபு தாவூத், திருமிதி, இப்னு மாஜா. இந்த நாலு கிதாபுகள்ல கொஞ்சமான பலவீனம் உள்ள கிதாபும் இருக்குது, நிறைய பலவீனம் உள்ள கிதாபும் இருக்கு. எப்படி, இந்த நான்கு கிதாபுகள்ல கொஞ்சம் பலவீனம் உள்ளது, மேக்சிமம் நல்ல ஹதீஸ் அதுவும் இருக்குது, அதிகம் பலவீனம் கொஞ்சம் சஹி அந்த கிதாபுகளும் இருக்குது. அப்ப இந்த கிதாபுகளை எல்லாம் நம்ம அறிஞர்களுடைய ஆய்வுகளோட சேர்த்துதான் படிக்கணும். புரிஞ்சுச்சா இல்லையா? விஷயம் விளங்குதாம சொன்னது. இப்ப திரும்ப நம்ம ஃபிக்ஹ் பாடத்துக்கு வாங்க. நல்லா கவனிங்க, ஃபிக்ஹ்ல இரண்டு அஹ்காம்களை பற்றி பேசப்படும், அஹ்காம் அமலியாவுடைய இரண்டு அஹ்காம்களை பற்றி பேசப்படும். ஒரு அஹ்காம் என்ன, அஹ்காமுல் இபாதாத். இரண்டாவது அஹ்காம் என்ன, அஹ்காமுல் முஆமலா. இப்ப பின்னாடி இமாம் என்ன, ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த அஹ்காமுல் முஆமலாத கோடிக்கணக்கில் இருக்கு பிரச்சனைகள், இதை பின்வரக்கூடிய தலைப்புகள்ல நாம் கொண்டு வந்து சுருக்கலாம். புரியுதா? அதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுதுதான் நம்ம கொஞ்சம் விரிவா உள்ளார போனோம். எப்படி எப்படி சுருக்கலாம், முதல்ல தமிழ்ல நான் சொல்றேன், அதை கவனிச்சுக்கொள்ளுங்க. இரண்டாவது அரபியோட பார்ப்போம். நல்லா கவனிங்க, இந்த அஹ்காமுல் முஆமலாத்தை இந்த நூலுடைய ஆசிரியர்கள் ஐந்து டாபிக்ஸ், ஐந்து தலைப்புகள்ல கொண்டு வராங்க. அஹ்காமுல் முஆமலாத்தை ஐந்து தலைப்புகளுக்குள்ளார கொண்டு வர முயற்சி செய்றாங்க. அதுல முதலாவது என்னவென்றால், குடும்பவியல் சட்டங்கள். முதலாவது குடும்பவியல் சட்டங்கள். அப்ப இந்த குடும்பவியல் சட்டங்களுடைய ஃப்ரம் ஏ டு இசட், ஃப்ரம் மினல் அலிஃபி இலல் யாய், மினல் அலிஃபி இலல் யாய், அலிஃபிலிருந்து யா வரைக்கும், அதனுடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும், கடைசி வரைக்கும். புரியுதா? எப்படி, திருமணத்தை ஆரம்பிக்கிறதுலிருந்து, ஏன் இன்னும் அதுக்கு பொண்ணு பார்க்கறதுலிருந்து, திருமணத்திலிருந்து, அதுக்கப்புறம் திருமண ஒப்பந்தங்கள், அப்புறம் வலிமா, அப்புறம் எல்லாம் 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 கடைசியில எல்லா விஷயங்களும். புரியுதா? அப்ப முதலாவது விஷயம், இந்த அஹ்காமுல் முஆமலாத்துல, அஹ்காமுல் முஆமலாத்துல ஐந்து பெரிய டாபிக்குள்ளார நம்ம கொண்டு வந்துடலாம். அதுல முதலாவது என்ன, அஹ்காமுல் ஜிவாஜ், அஹ்காமுல் உஸ்ரா. சொல்லுங்க, அஹ்காமுல் உஸ்ரா, குடும்பவியல் சட்டங்கள், குடும்பம் சம்பந்தப்பட்ட சட்டங்கள். நீங்க கவனிங்க, அஹ்காமுல் உஸ்ரா. இரண்டாவது சட்டங்கள் என்ன என்றால், பொருளாதார சட்டங்கள், அஹ்காம் அல் முஆமலாத் அல் மாலியா, அஹ்காமுல் முஆமலாத்தில் மாலியதி, பொருளாதார சட்டங்கள். புரியுதா? உதாரணமா வியாபாரம், விற்பது, இதெல்லாம் இதுக்குள்ளார வந்துடும். மூன்றாவது குற்றவியல் சட்டங்கள். மூன்றாவது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மீது எல்லை மீறுவது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மீது எல்லை மீறுவது, உதாரணமா திருடுறது, அபகரிக்கிறது, பிறருடைய செல்வத்தை பிறருடைய பொருளை தன்னுடைய பொருள்னு வாதிடுறது, இது எல்லாம் இந்த குற்றவியல் அதுல வந்துடும். அல் அஹ்காமுல் ஜினாயியது, குற்றவியல் சட்டங்கள். நான்காவது அஹ்காமுல் முராஃபஆதி வல் கதா, நீதித்துறை அது போன்று வழக்குகள், முராஃபஆத் வழக்குகள். இப்ப கோர்ட்டுக்கு போறாங்கல்ல, ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை, கோர்ட்டுக்கு போறாங்க, அப்படி கோர்ட்டுக்கு போனா அங்க என்னென்ன சட்டங்கள் சம்பந்தப்படும், அஹ்காமுல் முராஃபஆதி வல் கதா, வழக்குகள் தீர்ப்புகள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் நான்காவது. ஐந்தாவது உள்நாட்டு வெளிநாட்டு தொடர்புகள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், அல் அஹ்காமு துவலியத்து. ரெண்டு மாதிரியும் படிக்கலாம், அல் அஹ்காமு தௌலியத்து அல்லது அத் துவலியத்து. பொதுவா அல் அஹ்காமு துவலியான்னு படிப்பாங்க, தௌலான்னு சொன்னா நேஷனல், புரியுதுங்களா, அதே இது அத் துவலியான்னு சொன்னா இன்டர்நேஷனல் சொல்லிடுவாங்க. அல் அஹ்காமு துவலியத்து, உலகளாவிய சட்டங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உலகளாவிய நாடுகள் தொடர்பான சட்டங்கள், அல் அஹ்காமு துவலியத்து, நாடுகள் தொடர்பான சட்டங்கள். அதாவது ஒரு நாட்டுடைய அரசாங்கம் இன்னொரு நாட்டுடைய அரசாங்கத்தோடு எந்த மாதிரியான உறவுகளை வைத்துக் கொள்ளணும், எப்ப நட்பு பாராட்டணும், எப்ப போர் தொடுக்கணும், புரியுதா, செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஒப்பந்தம் செஞ்சு கொள்ளலாம், எந்த அளவுக்கு நம்ம ஒப்பந்தம் செய்ய முடியாது, ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தங்களை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும், இது எல்லாமே இந்த ஐந்தாவது வகையில வந்துடும், அல் அஹ்காமு துவலியால வந்துடும். புரியுதா இல்லையா? ஆக ஆசிரியர்களுடைய இந்த குழு நமக்கு என்ன சொல்கிறார்கள், ஃபிக்ஹுகளை அல் அஹ்காமுல் அமலியாவை பற்றி பேசுவோம். அல் அஹ்காமுல் அமலியா இரண்டு வகையாக இருக்கும், ஒன்று அஹ்காமுல் இபாதாத், ரப்புக்கு செய்யக்கூடிய இபாதத்துகளுடைய ஹுக்முகள், இரண்டாவது அஹ்காமுல் முஆமலா, முஆமலா சம்பந்தப்பட்ட சட்டங்கள். அந்த முஆமலாத்துடைய சட்டங்களை ஐந்து தலைப்புகளுக்குள்ளார நம்ம கொண்டு வரலாம். அதுல முதலாவது அஹ்காமுல் உஸ்ரா, குடும்ப சம்பந்தப்பட்ட சட்டங்கள். இரண்டாவது அஹ்காம் அல் முஆமலா, புரியுதா, அஹ்காமுல் முஆமலா, கொடுக்கல் வாங்கல், அல் மாலியா, பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல். அடுத்தது அஹ்காமுல் அஹ்காமுல் உஸ்ரா, அல் அஹ்காமுல் மாலியா, மூன்றாவது அல் அஹ்காமுல் ஜினாயியா, குற்றம் சார்ந்த, அநியாயம் குற்றங்கள் சார்ந்த சட்டங்கள். அடுத்து நான்காவது அஹ்காமுல் முராஃபஆதி வல் கதா, வழக்குகள் இன்னும் தீர்ப்புகள், நீதி சம்பந்தப்பட்ட சட்டங்கள், எந்த பிரச்சனையில எப்படி தீர்ப்பு கொடுக்கணும், புரியுதா. ஐந்தாவது அல் அஹ்காமு துவலியா, அதாவது நாடுகள் சார்ந்த, அரசியல் கூட சொல்லக்கூடாது, நாடுகள் சார்ந்த சட்டங்கள். ஏன்னா அரசியல் என்பது மனிதர்களா ஏற்படுத்துறது, புரியுதுங்களா இல்லையா, நம்ம வந்து அதாவது நாடுகள், நாடுகளுடைய சட்டங்கள், ஒரு நாடு இன்னொரு நாடோட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த சட்டங்கள், அல் அஹ்காமு துவலியா. இப்ப பாருங்க படிப்போம், வஹாதிஹி அல் அஹ்காமு யும்கினு ஹஸ்ருஹா ஃபீமா யலி, இந்த சட்டங்கள் இவற்றை பின்வருபவற்றில் நாம் சுருக்கிவிடலாம், ஹஸ்ர் என்றால் சுருக்கி விடுவது, மட்டிட்டு விடுவது. முதலாவது அஹ்காமுல் உஸ்ரதி, குடும்பத்தின் சட்டங்கள், மின்பதி தக்வீனிஹா, அதை உருவாக்குவதின் ஆரம்பத்திலிருந்து, இலா நிஹாயதிஹா, அதனுடைய கடைசி வரை, அதை உருவாக்குவதனுடைய ஆரம்பத்திலிருந்து அதனுடைய கடைசி வரை. குடும்பத்துடைய ஆரம்பம் எங்க இருந்துமா, திருமணத்திலிருந்து, அதனுடைய முடிவு என்னமா, அவ்வளவுதான். அஹ்காமு ஜிவாஜ், திருமணத்தின் சட்டங்கள், வத்தலாக்கி, விவாகரத்துடைய சட்டங்கள், வன் நசபி, யாரு யாருக்கு அம்மா, யார் யாருக்கு அத்தா, யார் யாருடைய புள்ள, வன் நஃபகத்தி, இதுல நஃபகா என்றால் என்ன ஒண்ணு தெரியாது, செலவீனங்கள், இப்ப கணவன் மனைவிக்கு செலவழிக்கிறதா, மனைவி கணவனுக்கு செலவழிக்கிறதா, பெற்றோர் பிள்ளைக்கா, பிள்ளைகள் பெற்றோருக்கா, அண்ணன் தம்பிக்கா, தம்பி அண்ணனுக்கா, நஃபகான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ப்ரொவிஷன், யார் யாருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை செலவீனங்களை கொடுப்பது. வல் மீராஸ் என்ன அர்த்தம்? சொத்துரிமை. வநஹ்விஹா, இன்னும் இது போன்ற விஷயங்கள். இரண்டாவது, அஹ்காமுல் முஆமலாத்தில் மாலியத்தில் மதனியத்தி. அல் மதனியா என்றால் அதாவது நகர வாழ்க்கை, புரியுதுங்களா? கொடுக்கல் வாங்கலுடைய இந்த முன்சிபல் கார்பரேஷன் சொல்லுவாங்க பாருங்க, சிட்டி, ஒரு ஒரு நகரத்தில், ஒரு நாட்டில், ஒரு மக்கள் ஒரு ஊரில் அவங்களுடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களை எப்படி அமைக்கிறது. அஹ்காம் அல் முஆமலாத் அல் மாலியா அல் மதனியா. வஹிய, இது அல் முத்தஅல்லிகத்து, தொடர்புடையதாக இருக்கும். பி முஆமலாத்தில் அஃப்ராதி, தனி நபர்களுடைய கொடுக்கல் வாங்கலுடன். இந்த சட்டங்கள் முபாதலாத்திஹிம், அவர்களுடைய பரிமாற்றங்கள். பரிமாற்றங்கள் என்னமா? ஒருத்தர் கொடுக்கிறது, ஒருத்தர் வாங்கிறது, புரியுதா? முபாதலாத், அது என்னென்ன பரிமாற்றங்கள்? தனிநபருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி, என்னென்ன? மின்பை, விற்பது. அப்ப விற்பதுன்னு சொன்னா அதுக்குள்ள எதுவும் வந்துடும், வாங்குவது வந்துடும். வஇஜாரத்தின், வாடகைக்கு விடுவது. வஷரீக்கத்தின், கூட்டு வியாபாரம். ஷேர் பிசினஸ், ஷேர் ஆகி எல்லாரும் ஒரு வியாபாரத்தில் கூட்டாகி செய்யறது. இப்போ நிலம் ஒருத்தருக்கா இருக்கும், உழைக்கிறது ஒருத்தராக இருப்பார். விதை ஒருத்தர் கொடுத்துருப்பாரு, உழைக்கிறது ஒருத்தராக இருக்கும். இந்த மாதிரி கூட்டு வியாபாரங்கள் வநஹ்விஹா, இன்னும் இது போன்ற எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அல் அஹ்காமுல் ஜினாயியத்து, குற்றவியல் சட்டங்கள். வஹிய, இந்த சட்டங்கள் எப்படி? அல்லதி தத்அல்லகு, சம்பந்தப்படும். பிமா யஸ்துரு அனில் முகல்லஃபி, முகல்லஃபிடமிருந்து உருவாகக்கூடியவை. அது என்னென்ன? மின் ஜராயிம், கிரைம்ஸ், வதஅத்தியாத். ஒருத்தர் தஅத்தி என்றால் இன்னொருத்தருடைய ரைட்ஸில் அத்து மீறுவது, எல்லை மீறுவது, இன்டர்ஃபேர் ஆகுது, புரியுதா? வதஅத்தியாத், அத்து மீறுவது. ஒமா யஸ்தஹிக்குஹு அலைஹா மின் உகூபாத்தின், பிறகு இதற்கு என்னென்ன தண்டனைகள் அவர் மீது கடமையாகுமோ அதை பற்றி எல்லாம் பேசப்படும். வமா, இன்னும் பல விஷயங்கள். எஸ்தஹிக்கு, அவர் அதற்கு தகுதி உடையவராக ஆகிவிடுகின்றார். எஸ்தஹிக்கு ஹு, எஸ்தஹிக்கு ஃபஅலு, ஹு வந்து லமீர், அதற்கு அவர் தகுதி உடையவராக ஆகிவிடுகின்றார். அழகா, அந்த குற்றங்களுக்கு அடிப்படையிலே, குற்றங்களின் காரணமாக. அப்ப திருடுனா என்ன தண்டனை, கொள்ளையடிச்சா என்ன தண்டனை, கொலை செஞ்சா என்ன தண்டனை, அதெல்லாம் இந்த இதில் பேசுவோம், புரியுதா? எதில் பேசுவோம்? அல் அஹ்காமுல் ஜினாயியால பேசுவோம். நான்காவது, அஹ்காமுல் முராஃபஆதி வல் கவாயி, என்ன அர்த்தம் சொன்னோம்? வழக்குகள், இன்னும் தீர்ப்புகள். வஹிய, இந்த சட்டங்கள் அல் முத்தஅல்லிகத்து, சம்பந்தப்பட்டிருக்கும். பில் கவாயி ஃபில் ஹுசூமாத்தி வத் தஅவா, ஹுசூமாத் சண்டை சச்சரவுகள், தஅவா வழக்குவாதங்கள், புரியுதா? சண்டை சச்சரவுகள், வழக்குவாதங்கள், பிணக்குகள், குசுமாத் பிணக்குகள், வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாம் சொல்லலாம். இந்த பிரச்சனைகளில் சம்பந்தப்பட்ட தீர்ப்புகள், பிரச்சனைகளில் உள்ள தீர்ப்புகள் சம்பந்தமாக இந்த சட்டங்கள் இருக்கும். அதே போல துருக்கில் இஸ்பாத்தி, துருக்கில் இஸ்பாத், இஸ்பாத் என்றால் புரூஃப் செய்வது, உறுதிப்படுத்துவது. இப்ப ஒருத்தர் சொல்றாரு, இது என் பொருள், அவர் கையில் இருக்குங்க, என் பொருளை வாங்கி கொடுங்கிறாங்க. இப்போ இந்தியா மாதிரி நாடுகளில் நிறைய என்ன பிரச்சனை ஏற்படுது, ஒருத்தருடைய இடமா இருக்கும், ரெண்டு தலைமுறையாக இருக்கும், ஒருத்தங்க வாடகைக்கு இருப்பாங்க, வாடகைக்கு இருந்தவர் இது ஏன் என்னன்னு வாதிட ஆரம்பிச்சு, அதுக்குள்ளார போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவர் கோர்ட்டில் கேசப்பட்டுவார். அப்போ இது ஓ இடம்னா அந்த ஓ இடம் என்றோ, அல்லது இது ஓ பொருள் என்றால் அது உன்னுடைய பொருள் என்றோ உறுதிப்படுத்துறதுக்கு, ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, புரியுதா? ஓ துருக்கில் இஸ்பாதி ஒனஹ்விஹா, இன்னும் இது போன்ற விஷயங்கள். நான்காவது, அஹ்காமுல் முராஃபஆதி வல் கதாயி வஹியல் முத்தஅல்லிகத்து பில் கதாயி வல் ஹுஸ்பில் ஹுசூமாதி வத் தஅவா வ துருக்கில் இஸ்பாதி வ நஹ்விஹா. ஐந்தாவது, அல் அஹ்காமு துவலியா, நாடுகள் சார்ந்த சட்டங்கள். வஹிய அல்லதி, அல்லதி எப்படிப்பட்டது, எத்தகையதென்றால், தத்அல்லகு, சம்பந்தப்படும். பி தன்ஜீம், மமான தந்தையும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தந்தையும் என்றால் என்ன அர்த்தம், முறைப்படுத்துவது, நெறிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது. பி தன்லீமி அலாக்கத்தி தௌலத்தின் இஸ்லாமியத்தி, இஸ்லாமிய நாட்டுடைய, அத்தௌலல் இஸ்லாமியா இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய நாட்டுடைய தொடர்பை நெறிப்படுத்துவது. யாருடன் உள்ள தொடர்பை? பி கைரிஹா மினத்துவலி, அது அல்லாத மற்ற நாடுகளுடன் உண்டான தொடர்பை. பி கைரிஹா அது அல்லாத, மினத்துவல் நாடுகளில், ஒரு நாடு மற்றொரு நாட்டுடன் செய்து கொள்ளக்கூடிய தொடர்புகள் அது எப்படிலாம் இருக்கலாம்? ஃபிஸ் சில்மி சமாதான ஒப்பந்தம், வல் ஹர்பி போர் தொடுப்பது, இன்னும் அலாக்கத்தி கைரில் முஸ்லிமீனல் முவாசினீன பித் தௌலத்தி. நம்ம பித் தௌலான்னு சொன்னா நாடு, இந்த நாடுன்னா என்ன அர்த்தம்? முஸ்லிம் நாடு. முஸ்லிம் நாட்டில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்குண்டான தொடர்பை சரிப்படுத்துவது, புரியுதுங்களா? அதே போல பொதுவா நாடு என்று அர்த்தம் வச்சுக்கன்னா, மத்த நாட்டில் உள்ள முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட நம்ம எந்த அளவுக்கு தொடர்பு வச்சுக்கலாம். தஷ்முடு அல் ஜிஹாத உல் முஆஹதாத், இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதையும், இன்னும் போர்களில் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்களையும் இது உள்ளடக்கிக் கொள்ளும். எது? அல் அஹ்காமு துவலியா, புரியுதா? அப்ப ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த ஃபிக்ஹுடைய சட்டங்களை ரெண்டா பிரிக்கலாம், அதாவது அல் அஹ்காமுல் அமலியாவை ஒன்று அஹ்காமுல் இபாதத்தாக பிரிக்கலாம், இன்னொன்று அல் அஹ்காம் அஹ்காமுல் முஆமலாத்தாக பிரிக்கலாம். அஹ்காமுல் முஆமலாத்தை கொஞ்சம் விரிவா நம்ம பேசுறதா இருந்தா, அஹ்காமுல் முஆமலாத்துல கோடிக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளை ஐந்து முக்கியமான தலைப்புக்குள்ளார கொண்டு வரலாம். ஒன்று அஹ்காமுல் உஸ்ரா, குடும்பவியல் சட்டங்கள். இரண்டாவது அஹ்காம் அல் முஆமலாத் அல் மாலியா, பொருளாதார சட்டங்கள். மூன்றாவது அஹ்காம் அல் அஹ்காமுல் ஜினாயா, குற்றவியல் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பிரச்சனைகள், புரியுதா? அடுத்ததாக அஹ்காமுல் முராபாத் வல் கதா, வழக்குகள், நீதிமன்றங்களுக்கு போறது, அதுல ஏற்படக்கூடிய சட்டங்கள். ஐந்தாவதாக நாடுகள், ஒரு முஸ்லிம் நாடு இன்னொரு நாட்டோட கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், சட்டத்திட்டங்கள், இப்படியாக ஐந்து வகையாக நம்ம பிரிக்கலாம்.